தரிசனம் என்பதாக சொல்லி தன்னுடைய அனுபவத்தை இரண்டு இடங்களிலே பகிர்ந்து கொண்ட ஒரு அற்புதத்தை அந்த வரலாற்றினுடைய சிறப்பான ஒரு அம்சமாக அமைந்தது. கைலாயம் என்பதாக சொல்லி கைலாய திருப்பதியங்கள் என்பதாக அமைத்தும், திருவையாறு என்பதாக சொல்லி திருவையாற்றிலே கைலாய தரிசனத்தினுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்த அந்த ஒரு சிறப்பும், ஆக இரண்டு நிலைகளிலே நாம் கைலாயம் என்பதாக சொன்னால் வெறும் கைலாய பதிகங்கள் மட்டுமல்லாமல் திருவையாறு பதிகமும் கைலாய அனுபவத்திற்கு அது அடிப்படையாக அமைந்திருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே திருவையாற்று பதிகமாக விளங்கக்கூடிய மிக அற்புதமாக 20 திருப்பாடல்களை நாவுக்கரச பெருமான் இந்த மண்ணுலகம் உய்யும் பொருட்டு அருளி செய்திருக்கின்றார். இந்த ஐயாரன் அடித்தளம் என்பதாக அமைத்த அந்த திருப்பாடல்கள் மிக மிக முக்கியமாக நாவுக்கரச பெருமானுடைய அந்த திருவையாறு அனுபவமும் அந்த கைலாய தரிசனமும் இரண்டும் சேர்ந்து அமைகின்ற ஒரு அற்புதத்தை இந்த திருப்பாடலிலேயும், அது மட்டுமல்லாமல் பல பல அனுபவங்களை நாவுக்கரச பெருமான் அந்த ஐயாரன் அடித்தளம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவப்பேறு அந்த அனுபவம் என்ற நிலையிலே அமைந்த திருப்பாடல்கள், அதன் அடிப்படையிலே நாம் ஒரு 10 திருப்பாடல்களை ஓரளவிற்கு நாம் போன வகுப்பிலே சிந்தித்தோம். இது 11வது திருப்பாடலிலே இருந்து 20வது திருப்பாடல் வரையிலும் சில சில கருத்துக்கள், ஏன் என்பதாக சொன்னால் இந்த 20 திருப்பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் அது ஒரு நீண்ட ஒரு பயணமாக அமைந்துவிடும் என்கின்ற காரணத்தினாலே பெரிய புராணம் என்கின்ற அடிப்படையிலே நாம் சேக்கிழார் வழிமுறை செல்லுகின்ற ஒரு காரணத்தினாலே இந்த திருப்பாடலிலே நாம் விட்டுவிட்டும் செல்ல முடியாத ஒரு காரணத்தினாலே 11-20 திருப்பாடல்கள் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த திருப்பாடல்களிலே சில முக்கிய கருத்துக்கள் மட்டும் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை. அதில் 11வது திருப்பாடல், 13வது திருப்பாடல் அற்புதமான ஒரு திருப்பாடல். அடியேன் இந்த 20 திருப்பாடல்களிலே ஒரு திருப்பாடல் எடுத்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னால் 18வது திருப்பாடல் அந்த அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த 18வது திருப்பாடல் 20 திருப்பாடல்களிலே சிறந்தோங்கி நிற்கின்ற ஒரு தன்மையை காட்டுகின்றது. அந்த அறமலர்த்த நாயகியாக விளங்கக்கூடிய அம்மையினுடைய சிறப்பையும் அப்பனுடைய சிறப்பையும் இரண்டையும் இணைத்து நாவுக்கரச பெருமான் தனக்கே உரிய அந்த சொற்கு உறுதி நாவுக்கரச பெருமான். அந்த வகையிலே 18வது திருப்பாடல் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய திருப்பாடல். நாம் மீண்டும் மீண்டும் இதை படித்து மனனம் செய்து வைத்துக் கொண்டு பெருமானை வழிபடக்கூடிய ஒரு நிலையிலே அதை அமைக்க வேண்டும் என்பதாக அமைத்து 19வது திருப்பாடல் சிகேசி ஐயா அவர்கள் தன்னுடைய அந்த வாழ்க்கை அனுபவ குறிப்பாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பினை உடையது 19வது திருப்பாடல். 17வது திருப்பாடல் நாவுக்கரச பெருமான் பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த ஞானம் என்று சொல்லக்கூடியது, ஞானத்தினுடைய பொருளையும் அமைத்துக் கொள்ளுகின்ற பாடல். இந்த 20 திருப்பாடல்களிலே தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த ஐயாரன் அடித்தளம் என்ற 20 பாடல்களே அவர் எடுத்துக்கொண்ட பாடல் ஓதிய ஞானமும் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடல். ஆக பல வகையான சிறப்புகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருப்பாடல், இந்த 20 திருப்பாடல்களும் அதில் 11வது திருப்பாடல், 12, 13 அப்படியே தொடர்ந்து நாம் வருகின்றோம். 98வது பக்கம் திருநாவுக்கரச தேவாலயம். இந்த 11வது திருப்பாடல்
மன்னி
வாடோ
வகை புலையாடு புண்மையை தவிர்ப்பன பொன்னுலகம் அளிக்கும் அலையார் புனல் பொன்னி சூழ்ந்த ஐயாரன் அடித்தளமே என்பதாக அமைத்தார். பனிரெண்டாவது திருப்பாடல்ல
புலம் புண்டரிக புதுமல போல்வன
வாக்கை அளித்த அந்த சிறப்பு, உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணை ஆவன அந்த திருவடி, ஐயாரன் அடித்தளம், ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன, காதல் செய்ய கிற்பார்தமக்கு கிளரொளி வானகம்தான் கொடுக்கும். சிவலோகத்திலே அவர்களுக்கு உறுதியாக அவர்களுடைய நிச்சயமாக அந்த உயிர்களுக்கு உரிய நிலையை அவர் அளிப்பார், அந்த வழிபாட்டினுடைய சிறப்பை பயனை அளிப்பார் என்பதாக அமைத்து, வானகம் தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொருள்தான் ஐயாரன் அடித்தளம் என்பதாக அமைத்தார். 14வது திருப்பாடல்,
நமனார் தூதரை ஓட துறப்பன.
அடித்தளம் என்பதாக சொன்னார். பதினேழாவது திருப்பம்,
ஓதிய ஞானமும் ஞான பொருளும்,
ஓதிய ஞானமும் ஞான பொருளும்,
ஒளி சிறந்த வேதிய வேதமோ,
ஒளி சிறந்த வேதிய வேதம்,
வேள்வியும் ஆவன விண்ணோ மண்ணோ,
வேள்வியும் ஆவன விண்ணும் மண்ணோ,
சோதியும் செஞ்சுட ஞாயிறும் ஒப்பன,
சோதியும் செஞ்சுட ஞாயிறும் ஒப்பன,
பூமதியோடு ஆதியும் மந்தமுமான,
பூமதியோடு ஆதியும் மந்தமுமான,
ஐயாரன் அடித்தலமே,
ஐயாரன் அடித்தலமே.
ஞானம் என்பதை இரண்டு வகையாக அமைத்துக் கொடுத்த ஒன்று அபரஞானம், ஒன்று பரஞானம். அபரஞானம் என்பதாக சொன்னால் எல்லாம் நூல்களை படித்து தெரிந்து கொள்வது, இது இப்படி என்பதாக அமைத்து இது பெருமானுடைய தன்மைகள் இவை என்பதை நூல்கள் மூலமாக அறிகின்ற ஞானத்தை அபரஞானம் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் பரஞானம் என்பதாக சொல்லக்கூடிய ஞானம்தான் உண்மையான அனுபவத்தை கொடுக்கின்ற ஞானம். பரஞானமாக இருக்கக்கூடிய அனுபவ ஞானமாக விளங்கக்கூடிய தன்மையை போதிய ஞானம் என்கின்ற அபரஞானமும், ஞான பொருளாக விளங்குகின்ற தன்மையை பரஞானத்திலும் அமைத்து ஒளி சிறந்த வேதியர் வேதமும் வேள்வியும் ஆவன என்பதாக சொன்னார். மிக அற்புதமாக திருப்பூர்த்துள்ளத்திலே நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவார்,
முகத்து துணைமுலை பாவை.
முகத்து துணை முளைப்பாவை. அந்த பெண்களுக்கு காதல் அதிகமாகின்ற பொழுது இந்த தேமல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வருகின்றதை அன்பின் மிகுதியை காட்டுகின்ற ஒரு இடம். சுணங்கு முகத்து துணை முளைப்பாவை சுரும்போடு வண்டு அணங்கும் குழல் அணியார். அம்மையினுடைய அந்த கூந்தலை சொல்லுகின்ற பொழுது சுரும்போடு வண்டு அணங்கும் குழல் அணியார். அந்த கூந்தலிலே சுரும்பும் இருக்கிறது வண்டும் இருக்கிறது. சுரும்பு என்பதாக சொன்னது ஆண் வண்டு. இந்த வண்டு என்பதாக சொன்னால் பெடை வண்டு. இந்த ஆண் வண்டும் பெண் வண்டும் இரண்டும் இணைந்து அம்மையினுடைய அந்த கூந்தலை அழகு செய்கின்ற அந்த தன்மையை சுரும்போடு வண்டு அணங்கும் குழல் அணியார். அந்த பெண்மணியாக இருக்கக்கூடிய அம்மையார் வளை கரம் கூப்பி நின்று. அம்மையினுடைய கரம் அந்த வளை என்று சொல்லக்கூடிய வளையல் அணிந்த கரத்தை மிக சிறப்பாக பல இடங்களிலே சைவத்திலே அம்மையினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது வளையல் என்பதாக சொல்ல அந்த சிறப்பு பல அருளாளர்கள் வரிசையிலே நவுக்கரச பெருமானும் அதை சிறப்பாக எடுத்து எப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியை நிலைநிறுத்துகின்ற பொழுது வளை என்கின்ற அந்த சொல்லை அமைத்தாரோ, மணிவாசக பெருமான் தோளும் துகிலும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தொக்க வளையும் என்பதாக சொல்லி அம்மையினுடைய சிறப்பு அந்த வளை என்று சொல்லக்கூடிய வளையல் அணிந்த கரத்தினுடைய சிறப்பை சொல்லுவதை போல வளை கரம் கூப்பி நின்று அம்மை அப்பனை வணங்குகின்ற தன்மை வளை கரம் கூப்பி நின்று வணங்கும் பொழுதும் வருடும் பொழுதும். அந்த திருவடியை அம்மையார் ஏன் வருடுகின்றார் என்பதாக சொன்னால் தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கின்றார் பெருமாள். ஆடும் ஐயாரன் என்பதாக சொல்லி முதலிலே சொல்லுகின்றார் சிந்திப்பு அரியன. சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளம். சும்மா இல்ல பெருமான், ஆடிக்கொண்டு இருக்கின்ற பெருமான், எப்பொழுதும் ஆடிக்கொண்டு இருக்கின்ற பெருமான். ஆகவே அம்மை வருடுகின்றால் அந்த திருவடியை என்பதாக அமைத்து சிறப்பாக அமைக்கின்றார். அம்மை வருடும் பொழுதும் அந்த திருவடி எப்படி இருக்கின்றதாம், வன் காந்தல் ஒன்போது அணங்கும் அரவிந்தம். அந்த அரவிந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தாமரையை சுற்றி காந்தல் மலர் என்று சொல்லக்கூடிய காந்தல் மலர் எப்பொழுதும் கைக்கு உண்மையாக சொல்லக்கூடியது. அரவிந்தத்தை சுற்றி காந்தல் மலர் இருப்பதைப் போல அப்பனினுடைய திருவடியை அம்மையினுடைய கரம் பிடித்தது இருந்தது. இப்படி ஒரு சிறப்பு, இப்படி ஒரு உவமை நாவுக்கரச பெருமான் மிக அற்புதமாக காட்டுகின்ற ஒரு இடம் இது. குமரகுருவரை சொல்லுவார், பெருமானுடைய திருவடி சிவந்து விளங்குகின்றது, எப்படி இது சிவந்தது என்பதாக சொல்லி காரணத்தை வரிசைப்படுத்திக் கொண்டு வருவார். பெருமான் திருவடியானது சிவந்த சேவடி என்பதாக சொல்லுகின்றோமே ஏன் என்பதற்காக ஒரு முதல் ஒரு காரணத்தை அமைப்பார். நடிக்க சிவந்ததும் அன்று. பெருமான் தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கின்றாரு, நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே ஒருவேளை அவருடைய திருவடியானது சிவந்து விளங்குகின்றதா, மென்மையான பாதம் ஆக நடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அது சிவந்ததா என்பதாக கேட்டால், இல்லை நடிக்க சிவந்ததும் அன்று. எம் பிராட்டி நரும் தளிர்கை பிடிக்க சிவந்ததும் அன்று. அம்மை எப்பொழுதும் அப்பன் ஆடிக்கொண்டே இருக்கின்றான் என்பதாக சொல்லி அவருடைய திருவடியை போய் அம்மை வருடி விடுகின்ற தன்மை. இப்படி வருடுகின்ற போது அம்மையினுடைய கையே மென்மையானது, அதைவிட மென்மையாக திருவடியை காட்டுகின்றார். அப்படி திருவடியானது மென்மையா கொஞ்சம் வேகமாக அழுத்தி பிடித்து விட்டாலும் அம்மை. ஆகவேதான் இந்த திருவடியானது அம்மை வருடுகின்ற பொழுது அது கைப்பட்டதினாலே சிவந்து விட்டதா என்பதாக சொன்னால், இல்லை எம் பிராட்டி நரும் தளிர்கை பிடிக்க சிவந்ததும் அன்று. அப்ப எதனால சிவந்தது என்பதாக சொன்னால், உம்பர்
வாய்
இது அறக்கருணையாக அமைந்தது என்பதாக அமைத்து அழியா நிலை நிற்கும் ஐயன் ஐயாறன் அடித்தளம் என்பதாக அமைத்தார். மிக ஒரு அற்புதமான ஒரு இடம். இதை மீண்டும் நாம் சைவ சித்தாந்த நிலையிலே நின்று சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த நிலையிலே இதை இத்தோடு நிறுத்தி
இந்த பதிகத்தை வந்து நம்ம பெரிய சீக்கிரார் பெருமான் வந்து சுந்தரர் பெருமான் திருவடிகளை பார்க்கிறப்ப நம்ம குரூப்பில் போட்டிருக்கிற பாடல்களுக்கும் இதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்க மாதிரி ஒரு தோணுது. மண்பெருந்துறை வண்டு சுருந்து நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயும் இதே கருத்துக்கள் நிறைய அப்படியே எடுத்து நம்ம சீக்கிரார் போட்டிருக்கிறாரோ அப்படின்னு கூட தோன்ற ஒரு நிலைமையில்
நிச்சயமாக இருக்கும். Yeah.
திருவேறகத்து அற்புதமான ஒரு இடத்தை சொல்லியிருக்காங்க.
அன்னையிரிநாதன் திருவேறக திருப்புகளில் நம்முடைய இவரு அம்மையினுடைய திருவடிய
வருடா சொல்லியிருக்காங்க.
பாதிமதிநதி போது மணி சடை பாதம் பாதிமதிநதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி பாது குரமகள் பாதம் அருளிய மனவா அற்புதமாக சொல்லுவார். மனவாளா என்பதாக ஆக ஐயாறன் அடித்தளம் என்பதாக அமைத்து 20 திருப்பாடல்களிலே பெருமானுடைய அந்த அற்புதத்தை சிறப்பினை மிக ஆழமாக சொன்ன நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இதை அடியாயன் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தீர்ப்பறிய வல்வினை நோய் தீர்ப்பாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பர் ஜோதி என்பதாக அமைத்து வருகின்ற தன்மை, ஒரு நடுவிலே வருகின்ற அந்த இணைப்பு மிக அற்புதமாக அந்த திருவடியினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி என்பதாக சொல்லி திருவடி திருத்தாண்டகமாக அமைத்த அந்த திருத்தாண்டகத்திலே நாம் முழுமையாக இந்த வகுப்பு முடிந்தவுடன் நாம் அந்த பாடலை முழுமையாக படித்து இதை நிறைவு செய்ய வேண்டும். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரலாம் ஆனாய் நீயே, மலையாகிய மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெலாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்சோதி என்பதாக அமை. திருவையாறு அகலாத செம்பொற்சோதி என்பதும் ஐயாறன் அடித்தளம் என்பதும் எல்லாம் அனுபவ வாக்காக அமைந்திருக்கக்கூடியது நாவுக்கரசு பெருமானுடைய வாக்கு. அதற்கான ஆதாரத்தை சொல்லுகின்ற பொழுது பெருமான் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்பதாக அமைக்கின்ற இந்த ஒரு வாக்கு மிக மிக ஆழமான ஒரு வாக்கு. நாவுக்கரசு பெருமானுடைய இந்த வாக்கினை மீண்டும் மீண்டும் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய வாக்காக அமைந்திருக்கிறது. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்பதாக இங்கே அமைத்த நாவுக்கரசு பெருமான், சிவனெனும் ஓசை அல்லது அறையோ உலகினில் திருநின்ற செம்மை உளதே என்பதாக அறைந்து கொடுத்த வாக்கு. அந்த திருவாக்கினை நாம் தொடர்ந்து பார்ப்போம்.
Thank you. Vamos.
தான் அமைந்துவிடும். சிவம் என்பதாக சொல்லிவிட்டார், சிவன் என்பதாக சொன்னால் உருவமுடைய பொருள். சிவம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதுவும் ஒரு ஒளி குறிப்புடைய சொல்லாகத்தான், ஒளியுடைய வரையறைக்கு உட்பட்டதாகத்தானே அமைந்திருக்கிறது என்பதாக சொன்னால், சிவன் என்கின்ற பொழுது உருவ நிலையிலே வந்திருக்கக்கூடிய பெருமானுக்கு ஆதாரமாக விளங்குவது சிவம் என்பது. சிவம் என்பது அனுபவ பொருளாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு வரையறை கிடையாது என்பதை மிக ஆழமாக அமைத்துத்தான் சிவன் எனும் ஓசை என்பதாக. ஓசை என்பது ஒளி என்பதாக தொடங்கி 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 அது போய் ஓசையிலே போய் முடிந்து, அதை போல சிவன் என்கின்ற நிலையிலே இருந்து உருவ நிலையிலே தொடங்கிய இந்த வழிபாடு முடிகின்ற வழிபாடு எது என்பதாக சொன்னால் பெருமானுடைய அந்த திருவடியாகிய அனுபவ வழிபாடாக போய் முடிகின்ற காரணத்தினாலே சிவன் என்கின்றதை ஓசை என்பதாக அமைத்த ஒரு சிறப்பு, மிக நுண்ணிய சிறப்பினை உடையது இந்த திருப்பாடல். ஆகவே ஓசை ஒளி என்பதாக இரண்டாக பிரித்து ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்பதாக அமைத்தார். அதற்கு ஆதாரமாக சொல்லுகின்றார், வாச மலரெல்லாம் ஆனாய் நீயேனர். வாச மலராக இருக்கின்ற பொழுது மலர் என்பதாக சொன்னால் மலர் இருக்கும், மலரிலே இருக்கக்கூடிய வாசனை என்பதாக இருக்கும். இரண்டையும் பிரிக்க முடியாது. எப்படி சிவத்தையும் சிவனையும் பிரிக்க முடியாதோ அதை போல மலரையும் அதிலே இருக்கக்கூடிய மனமும் பிரிக்க முடியாது. மலர் கண்ணுக்கு தெரியும், மனம் கண்ணுக்கு தெரியாது. சிவன் என்பவன் கண்ணுக்கு உருவ வழிபாடாக இருக்கின்றான், ஆனால் ஆதாரமாக இருக்கின்ற சிவமானது அனுபவம். எப்படி மலரிலே இருக்கக்கூடிய மனமோ அதை போல என்கின்ற அடுத்த ஆதாரமான நிலையை இங்கே அமைத்து வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே. எவ்வளவுதான் பெருமானை பற்றி பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு போனாலும் அது இனிமையாகத்தானே இருக்கின்றது என்கின்ற அற்புதத்தை, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே என்பதாக சொல்லி அடுத்ததான் சொன்னார், தேச விளக்கலாம் ஆனாய் நீயே. இந்த தேச விளக்கலாம் ஆனாய் நீயே என்பதாக சொல்லுகின்ற போது இந்த தேசத்தை இந்த உலகத்தை மூன்று சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லக்கூடிய இந்த ஒளிப்பொருள்களாக இருக்கின்ற இந்த ஒளிப்பொருள்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பெருமானே என்பதாக உரை அமைந்திருக்கின்றது. ஆனால் மிக ஆழமான ஒரு அற்புதமான ஒரு நிலை என்ன என்பதாக காட்டுகின்றார், தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே எந்த எந்த பொருளை பெருமான் அப்பர் பெருமான் பார்க்கின்றாரோ அந்தந்த பொருள்களிலே எல்லாம் இந்த செம்போச்சோதியாக இருந்து காட்சியளிக்கின்ற தன்மையை எல்லா இடங்களிலேயும் பார்க்கின்ற இடங்கள் அனைத்தும் பரிவூர் ஆனந்தமே என்பதாக அமைக்கின்ற அந்த தன்மையைப் போல பெருமானுக்கு தேசத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் சிவமாக காட்சி கொடுக்கின்ற அந்த தன்மையை தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொர் ஜோதி என்பதாக சொல்லி அந்த பெருமானை அமைக்கின்றார். அடுத்த திருப்பாடலிலே, நோக்கரிய திருமேனி உடையாய் நீயே. இந்த திருமேனி பெருமானுடைய திருமேனியை தந்தபுராணத்திலே மிக அற்புதமாக சொல்வார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமி. தேவர்கள் எல்லாம் போய் பெருமானை பார்க்க வேண்டும் என்பதாக நிற்கின்ற பொழுது அவர்களுடைய பார்வை அந்த பெருமான் மீது விழவில்லையா, நோக்கினும் நுழைகிலே, நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலே. கச்சியப்ப மிக அற்புதமாக கைலாயத்திலே வீற்றிருக்கக்கூடிய பெருமானை இந்த தேவர்கள் எல்லாம் போய் பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னால் பார்வை போய் சென்று அடைவதில்லையா, நோக்கினும் நுழைகிலே, நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலே என்பதாக பெருமானுடைய சிறப்பை சொல்லுவார். பெருமானுடைய திருமேனி நோக்கரிய திருமேனி உடையாய் நீயே, நோவாமே நோக்க அருள வல்லாய் நீயே. இப்படி இருக்கக்கூடிய பெருமானால் நமக்கு என்ன பயன் என்பதாக முடிந்துவிடும். பெருமான் என்று சொல்லக்கூடியவன் நமக்காக இறங்கி வந்து நம்முடைய தீராத நோயை தீர்த்தருள வல்லானாக இருக்க வேண்டும், அதுதான் அவனுடைய சிறப்பு என்பதை, நோவாமே நோக்கருள வல்லாய் நீயே, தாப்பரிய ஐம்புலனும் தாத்தாய் நீயே, தாமனையும் கண் அழலார் தாய்ந்தாய் நீயே, ஆற்பரிய மாடாகம் பார்த்தாய் நீயே, அடியாய் என் அடியன் மேல் வைத்தாய் நீயே. ஏன் உன்னுடைய திருவடியை என்னுடைய தலைமேல் வைத்தாய் என்பதாக சொன்னால், நான் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே நின்ற காரணத்தினால், இவன் ஒரு தொண்டன் தொண்டருக்கு தொண்டனாக இருக்கின்றான் என்கின்ற அந்த அடிப்படை, அந்த அடிப்படையிலே தான் நீ என்னுடைய திருவடியை எனக்கு அழித்திருக்கின்றாய் என்பதாக சொல்லுகின்றார். இதற்கான அற்புதமான இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய திருப்பாடல், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து என்பதாக சொல்லுகின்ற அந்த திருப்பாடலோடு தொடர்புடைய திருப்பாடலாக மூன்றாவது திருப்பாடலிலே இருக்கக்கூடிய கருத்துக்களும் அதை தொடர்ந்து வரக்கூடிய கருத்துக்களையும் நாம் மீண்டும் அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து சிந்திக்கலாம். இந்த பாட்டு தான் முடிக்கிறேன். அந்த தங்கநிதி பன்மநிதி அதை சொல்லிட்டா, அடியான் என்று அடியன் மேல் வைத்தாய் நீயே என்பதாக சொல்லி, திருவாரூரிலே அவர் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் என்பதாக சொல்லி, தொண்டர்கள் அடியார்களுக்கு அடியாராகின்ற தன்மையை மிக அற்புதமாக அமைக்கின்ற அந்த ஒரு நிலைதான் இந்த அடி என் மேல் வைத்தாய் என்பதாக சொல்லுகின்றார். பக்கம் 527
அமைத்தார். இரண்டாவது சூரபன்மா என்று சொல்லக்கூடிய சூரபன்மனை
அழித்தது இந்த அகோ முகம். அறிஞர் ஆயோர் சித்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்பதாக கத்தியம்ம சிவாச்சாரியா சுவாமிகள், அந்த அறிஞர் ஆயோர்களுக்கு மட்டுமே அது வெளிப்பட்டு தோன்றுகின்ற அந்த ஆறாவது திருமுகமாக இருக்கக்கூடிய அதோ முகமாக இருக்கக்கூடிய அந்த அதோ முகமாக இருக்கக்கூடிய திருநீலகண்ட திருமுகத்தை மிக அற்புதமாக இந்த இரண்டு மூன்று இடங்களிலே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இந்த திருவையாற்று செம்பர் சூதியிலே விளக்கி அமைத்திருக்கின்றார் என்கின்ற குறிப்பினை அமைத்து வள்ளல் பெருமான் சிவன் என்பதாக சொல்லக்கூடிய சிவன் எனும் ஓசை அல்லது அறையோ என்பதாக அவர் சொன்னார். இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், சிவம் எனும் பெயருக்கு இலக்கியமாகி எச்செயலும் தன் சமூகத்தே நவம் நிறைந்த பெயர் இறைவர்கள் இயற்றிட ஞானமா மணிமன்றிட மணிமன்றில் தவம் நிறைந்தவர் போற்றிட ஆனந்த தனியடம் புரிகின்றான் எவன் அவன் திரு ஆணை இது இசைந்தனர் இனி துயர் அடையேனே என்பதாக சொல்லி திருப்பாடலிலே மிக அற்புதமாக திருவருட்பாவிலே சிவம் எனும் பெயருக்கு இலக்கியமாகினார். சிவம் என்றது என்று சொல்லக்கூடிய அந்த சிவத்தினுடைய தன்மைக்கு இலக்கியமானது சிவன். ஆக சிவம் எனும் பெயருக்கு இலக்கியமாகி எச்சையலும் தன் சமூகத்தை நடத்துகின்ற தன்மைதான் இந்த அற்புதமான நிலை. ஆக சிவம் என்பதும் சிவன் என்பதும் இரண்டும் இது அனுபவம், இது இறங்கி வருகின்ற உருவமுடைய செயலாக இருக்கக்கூடிய தன்மை, இந்த இரண்டையும் இணைத்து காணுவதுதான் சிறப்பு என்கின்ற அற்புதத்தை ஓசை ஒளி சிவம் சிவன் என்கின்ற இரண்டும் இணைந்தது என்பதாக அமைத்து இந்த செம்பொற்சோதியாக இருக்கக்கூடிய பெருமானை வணங்கினார் என்பதாக அமைத்து நம்முடைய ஐயா